ಹೊನ್ರಬಲ್ ಆನಂದ ಅಳತ್ಕೊಂಬೆಗೆ
ಗರು ಮೂಲಾಸನೆ ಗರು ಸಭಾಪತ್ತುಮಣಿ ಮಮ ಇತ ಸತುಟೇನವ ಮೇ ಅಮಾತ್ಯಾಂಶ ಪಿಲಿಬಂಧು ಕಥಾಕ್ರಿಮಿಟ ಬತುಮ ಅವಸರದಿ ಪಿಲಿಬಂಧು ಜೋನ್ ಅಮರ್ತುಂಗಿ ಅಮೆತ್ತುಮ ಇತ ನಿಹಿತಮಾನಿ ಕಾಟತ್ ಬೊಹಮ ಸುವದಶೀಲಿ ಕಟಗುತುಕರಣ ಅಮೆತಿವರೇ ಮೆತುಮ ಮಂಕರ ಇಲ್ಲೀಮಕ್ ಮೇ ನಾವಲ ಪಿಟಿಯ ಕೊಯ್ ಕ್ಯಾಗಹನ ಇಡಮ ಪಿಲಿಬಂಧವ ಮೇ ಲಮೈ ಸೆಲ್ಲಂಕರ್ಪು ಮೀಟರ್ ತುಂಸಿಯ ದೂಪು ಗ್ರೌಂಡ್ ಗೆ ತಮೈ ಮೇ ಗೆವಲ್ ಟಿಕ್ ಗಹಲತೇನೆ ಮಮ ಗೌರವೆಂ ಇಲ್ಲಾ ಸಿಟಿನೋ ತಮುನ್ನಾಸಲ ಮಹಾಜನ ನಿಯೋಜಿತ ಹೆಟಿಯಟ ತಮುನ್ನಾಸಲ ಗಿಲ್ಲ ಮೇಕ ಬಲಂಡ ಅಮೆತುಮ ಮೇಕ ಗಿಲ್ಲ ಅಹಿಂ ಬಲುವ ಕಿರಿಯಲ್ ಅಮೆತುಮ ಮೇಕ ಗಿಲ್ಲ ಅಹಿಂ ಬಲುವ ಮೇಕ ಚಂದ ಕರುಣಾತ್ತ ಮೆತ್ತುಮ 1982 ಮೆನಲ ಒಪ್ಪುವಕಿಂ ದೆಂಟ ಸೂದಾನಂ ಕರಪು ಇಡಮ ಮಗೆ ಲಂಗೆ ಪ್ಲಾನ್ ಒಕ್ಕಮ ತಿನೋ ಮೇಕೆ ಅಧ್ಯಾಪನ ಅಧ್ಯಕ್ಷಕತುಮಾಟ ಇಡಮತ್ ತಿನೋ ವಿಧುಹಲ್ ಪೆತ್ತುಮ ಕಿನೋ ಮೇ ಇಡಮ ಇಸ್ಕೋಲ್ಟ ಅವಸಿನಲ್ಲು ದಲ್ ಲಗಮತಿ ಪಾಸಲ್ ಹೊಂದಮ ಪಾಸಲ್ ಹೇಟಿ ಅಪಿ ಯೋಜನಾ ಕರಲ ತಿನೋ ಕೊಹೆದ ಕೇವಲ ಗಹನ್ನಿ ಪೇಜಸ್ ವಿಸಿಪಾತ್ಮತ್ತ ಇಡಮ ಒಕ್ಕಮ ಗುರುವರುಂಟ ಬೆದಾಗಿನ ಮೇಗೆ ಮೇ ಗೋಲೆ ಉಂಟ ಬೆದಲ ತಿನ್ನೆ ಮಮ ದೇಶಪಾಲನೆ ಮೆತುಮಗೆ ಅಯಿಂಗುನೆ ಓ ಇಸ್ಕೋಲೆ ಪ್ರಸನಿಸ ಮೇ 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 ಇಸ್ಕೋಲೆ ಇಡಮ ಬೆದಬು ನಿಸ ಅದ ಕೊಹಮದ ಉನೆ ನಾವಲ ಪಿಟಿ ಜನತಾವ ತೀಂದು ಕರ ದೊಲೊದ್ದ ಸಮಸಿಗೆ ಓ ಕೊಯ್ ಕೈಯ ಗಹನ ಓ ಕೈಯ ಗಹನ ಹೊರಾವ ಅಯಿಂಗರಲ ದಮ್ಮ ಆಸನೆ ಹಬೈ ಎನ್ನ ತಂದೆ ತಿಯನ್ನ ಪಾರ್ಲಿಮೆಂಟು ತಿಯನ್ನ ಆಸನ ಮಟ್ಟಮೆ ಮಹಿಂದಾನಂದ ಗೆದರೆ ವಾಲ ತಮೈ ಆನಂದ ಉದ್ದಮಗೆ ಪಾರ್ಲಿಮೆಂಟು ಎಣ್ಣೆ ಆಗಂಟ ಆಗಂಟ ಮೇ ಹೈಕೋರ್ಟ್ ಗಾಗಣ ಮೆತನ ಅವಿಲ್ಲ ಮಮ ಮಮ ಭವನ ಕೆಣೆ ಮಗೆ ವತ್ತಡಾವ ತೂರ ಬೆಡಿತರೆ ಒಕ್ಕಮ ಕ್ಯಾವೆ ಕಾಲ ಕತೆ ಕಬರ ತಿಯನ್ನ ವಮಾರನ ಕೊಟ್ಟೆ ಮೇವ ಕ್ಯಾವೆ ಕೌದ ಕೊಹದ ಕಷ್ಟಪಡ್ ಮಮ ಕಷ್ಟಪಡ ವಿರುದ್ಧ ಅಕ್ಕರ ಸಿಎಂ ದೇಶಿಯ ದಿನೋ ರಾಜಪಕ್ಷ ಆಂಡ್ವೆನ್ ದೀಲ ತಿಯನ್ನ ರಾಜಪಕ್ಷ ಆಂಡ್ವೆನ್ ದೀಲ ತಿಯನ್ನ ಅಪಿ ವಿರುದ್ಧ ನೇಕಟ ನಿವಾಸ ಕದಾಂಡ ಸಜಿತ್ ಪ್ರೇಮದಾಸ ಅಮೆತ್ತುಮ ಉದವ್ ಕರಲ ತೀನ ಜೋನ್ ಅಮರ್ತು ಅಮೆತ್ತುಮ ಮೇ ಪಿಲಿವಂತ ಗಿಹಿಲ್ಲ ಬಲಲ ಮೇ ತೀಂದು ಕತ್ತೆ ಸಭಾಪತಿ ತುಮ ಗಿಯಾ ಇಡಮೆಟ ಮೇಕೆ ಮೇ ಮೇಕೆ ಅಧ್ಯಾಪನ ಅಧ್ಯಕ್ಷಕಡೆ ವಿಧುಹಲ್ಪತಿ ಕೇನೋ ವಿಧುಹಲ್ಪತಿ ವರೆ ಕೇನೋ ಇಡಂಗೆಪ ಇಸ್ಕೋಲಟ ಕೇಳ ಹಬೆ ವಿಧುಹಲ್ಪತ್ತು ಮಾಟೈ ನೋನಟೈ ಅಧ್ಯಕ್ಷತ್ವ ಅಧ್ಯಕ್ಷಕಮ ನೋನಟೈ ಮೇಕೆ ಇಡಂತೇನೋ ಮೇ ಕೊಲ್ಲಂಗೆ ಪದಿಂಚಿನ ಕೌರು ದರು ಅಮೆತ್ತುಮನಿ ತಮುನ್ನಾಂಶ ಕಿಯಾ ಕಿಸಿಕರೆ ಪದಿಂಚಿನ ಪೇತ್ರಿಕ ಲಕ್ಷ ತುನಟ ವಡಿ ಮೇ ಇಡಮ ಪಟ್ಟಿನವ ಟೌಮ ಮಂದ ತೀರ ಇಸ್ಕೋಳಿ ಲಮೈ ಸೆಲ್ಲಂಕರಂಡ ಜಾಯತಿಲ ಕ್ರೀಡಾಂಗಣ ರುಪಿಯಾಲ್ ಪಾಲ ಉದ್ದ ಹದ್ದಿಲ ಜಾಯತಿಲ ಕ್ರೀಡಾಂಗಣ ಸೆಲ್ಲಂಕರಂಡ ಲಮೈ ಮೇಕ ಎತ್ತ ಕಥಾವ ಎಕನಿಸ ಗರು ಗರು ಅಮೆತ್ತುಮನಿ ತಮುನ್ನಾಂಶ ಮೇ ಪಿಲುವಂತ ಪುದ್ಗಲಿಕೋ ದನ್ನ ನಾವಲ ಪಿಟಿ ಆಸನೆ ಮಿನಿಸ್ತು ಮೇ 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 ಇಡಮೆ
ಮಮ ದನಗರ ಹೆಟಿಯ ತಮುನ್ನಾಂಶ ಬೆದುವ ಸಾಧಮ್ಮ ಇಡಂ ಎಕ್ಕಮಿನಿಯ ಪದಿಂಚಿಲ ಇನ್ನೋದು ಪರಾಸ್ತಭಾವಟ ದಮ್ಮ ಅಲುದ್ದಮಗೆ ವೀರಸಿಂಹ ಅಕ್ಕ ಎಕ್ಕು ಸೇಪ ಅಲುದ್ದಮಗೆ ಗೋಮದಮೆ ಗ್ಯಾನಿ ಮಿನಿಯ ದಂಡಮ ಅಲುದ್ದಮಗೆ ವೆಣ್ಣೆ ಮಟ ಹರಿಕ್ಯಾಸ ದಾರ ಮೇ ಸತ್ತುಂಗೆ ನಾದಾಕ ಮೇ ಹರಕುಂಗೆ ನಾದಾಕ ಹರಕುಂಗೆ ನಾದಾಕ ಅಲುದ್ದಮಗೆ ವೀರಸಿಂಹ ಗಂಗಾ ಅಲುದ್ದಮಗೆ
சபைக்கு தலைமை தாங்குகின்ற குழுக்களினுடைய கௌரவ பிரதி தவிசாளர் அவர்களே, வடக்கு கிழக்கு மாகாணங்களை பொறுத்தவரையில் காணி தொடர்பான பல்வேறு பிணக்கள் காணப்படுவதால் எமது மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். கடந்த கால யுத்தம் மற்றும் இயற்கை அழிவுகள் காரணமாக ஏற்பட்ட இடப்பெயர்வுகள் மற்றும் அழிவுகள் காரணமாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இந்த காணி பிரச்சனையானது பாரியோரது பிரச்சனையாகவே உருவெடுத்துள்ளது என்பதை கௌரவ அமைச்சர் ஜோன் அமர்துங்கா அவர்கள் அறிவார் என நான் நம்புகின்றேன். காணிகளுக்கான ஆவணங்களை இழந்தவர்கள், குடியிருந்ததற்கான முறையான ஆவணங்கள் இல்லாதோர், அரச காணிகளில் வசிக்கின்ற நிலையில் அதற்கான உரிமங்கள் இல்லாதோர், குடும்ப உறுப்பினர்களது பெருக்கம் விரிவாக்கம் என காணி தொடர்பான பல்வேறு பிரச்சனைகளை கொண்டவர்களாக எமது மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இதனால் பலருக்கு அரசு மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களால் கிடைக்கப்பெறக்கூடிய வீட்டுத் திட்டங்களை கூட பெற்றுக்கொள்ள முடியாமல் பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் அவர்கள் வாழ்ந்து வருகின்றனர். எனவே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் ஒரு விசேட ஏற்பாடாக விரைவாக காணி கச்சேரியை உரிய முறையில் பரவலாக மேற்கொண்டு எமது மக்களுக்கு உதவுமாறு கௌரவ அமைச்சரிடம் கேட்டுக் கொள்கின்றேன். குறிப்பாக கடந்த சுமார் 30 வருடங்களுக்கு மேலாக காணி தொடர்பான நடைமுறை செயல்பாடுகள் போதிய அளவு நடைபெறாத காரணத்தினால் இது தொடர்பான பிரச்சனைகள் பாரிய அளவில் வடக்கில் காணப்படுகின்றன. வயற்காணிகள் அனுமதி அளிக்கப்பட்டு 3 வருடங்களுக்கு பின்பும், மேட்டுக்காணிகள் அனுமதி அளிக்கப்பட்டு 1 வருடத்திற்கு பின்னும் அழிப்பு பத்திரங்கள் வழங்கப்படுகின்ற நிலையில், அவ்வழிப்பு பத்திரங்கள் இவ்வாறான சூழலில் பல நீண்ட காலமாக பின்பற்றவில்லை. எனவே அதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ள வேண்டியுள்ள நிலையில் அதற்கான நில அளவை திணைக்களம் நில அளவை செயல்பாடுகளை மேற்கொள்ள வேண்டி இருக்கின்ற நிலையில் இதனையும் அவதானத்தில் எடுத்து கௌரவ அமைச்சர் அவர்கள் உரிய ஏற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன். அத்துடன் 2013-1 இலக்க சுற்றறிக்கை காணி தொடர்பான சுற்றறிக்கையின் பிரகாரம் வடக்கில் அழிவுக்குட்பட்ட மற்றும் தொலைந்த காணி பத்திரங்கள் அனுமதி பத்திரங்கள் 80,000 பேருக்கு காணி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் அவை அழிப்பு பத்திரங்களாக வழங்கப்பட வேண்டியுள்ளன. மேலும் ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள படித்த வாலிபர் குடியேற்ற திட்டம், படித்த மகளிர் குடியேற்ற திட்டம், கிராம திட்டம், கிராம விஸ்தரிப்பு திட்டம், பாரிய குடியிருப்பு திட்டம், மத்திய தர வகுப்பு திட்டம் போன்ற குடியேற்றங்களில் பல வருட காலமாக வாழ்ந்து வருவோர் நலன் கருதியும் இத்திட்டங்களிலிருந்து இடம்பெயர்ந்து வாழ்வர்களின் நலன்கள் கருதியும் எமது வேண்டுகோளுக்கு அமைவாக அரசு எடுத்த நடவடிக்கை தொடர்பில் எமது மக்கள் சார்பாக எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரம் இந்த திட்டங்களில் தற்போது நீண்ட காலமாக வசித்து வரும், அவற்றை பராமரித்தும் அபிவிருத்தி செய்தும் வருகின்றவர்களுக்கு அந்த காணிகளை வழங்குவதற்கும், அவற்றை விட்டு இடம்பெயர்ந்து பல வருடங்கள் கழிந்த நிலையில் உரிமை கோருவோருக்கு மாற்று ஏற்பாடாக அல்லது நஷ்டஈடு அல்லது வேறு தகுந்த காணிகளை வழங்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்கின்றேன். அதே நேரம் தொலைந்த அல்லது அழிவுற்ற காணி உரிமங்களை தொடர்பில் அனுமதி பத்திரங்கள் வழங்குவதற்கான 2013-1 சுற்றறிக்கைக்கு அமைவாக விடயங்கள் தற்போது பூர்த்தியாகியுள்ள நிலையில் ஆரம்ப காலம் தொட்டு இன்று வரை காணிகள் இல்லாமல் வடக்கில் வசித்து வருகின்ற மக்களுக்கு காணிகளை வழங்கும் ஏற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டியுள்ளது. வடக்கிலே பொதுவாக கோயில்களுக்கு பாரப்படுத்தப்பட்ட காணிகள் பல இருக்கின்றன. அவற்றை அந்தந்த கோயில்களின் வருமானங்களை பாதிக்காத வகையில் அவற்றிற்கான தற்கால பெறுமதியினை வழங்கி அல்லது ஒரு நீண்டகால குத்தை ஏற்பாடாக பெறக்கூடிய நிலைமைகள் குறித்தும் ஆராய்ந்து பார்க்குமாறும் கேட்டுக் கொள்கின்றேன். அதேவேளை தற்போது காணிகள் வழங்கக்கூடிய சாத்தியப்பாடுகள் இல்லாத மாவட்டங்களில் காணிகள் இன்றி வாழ்ந்து வரும் வடக்கு மாகாண மக்களுக்கு அவர்களது விருப்பங்களுக்கேற்ற வகையில் அதே மாகாணத்திற்குள் வேறு மாவட்டங்களில் உள்ள அரச காணிகளை வழங்க ஏற்பாடு செய்ய முடியுமா என்பதையும் நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஜால்குடா நாட்டில் சுமார் 8,513 குடும்பங்களுக்கு சொந்தமான சுமார் 5,322.35 ஏக்கர் காணிகள் உயர் பாதுகாப்பு வலயம் காரணமாக இன்னும் நமது மக்களுக்கு பயன்பாட்டுக்கு வழங்கப்படாமல் இருப்பதால் அக்காணிகளை விடுவித்து நமது மக்களுக்கு வழங்குவதற்குரிய ஏற்பாடுகள் தொடர்பிலும் அவதானம் செலுத்துமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். முடிச்சிட்டேன்.
கௌரவ காதர் மஸ்தர்.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். கௌரவ குழுக்களின் பிரதி தலைவர் அவர்களே,
உங்களுக்கு 8 நிமிடங்கள்.
இலங்கையின் மொத்த நிலப்பரப்பில் சுமார் 40% தமது கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள ஒரு நீண்ட வரலாற்றை கொண்ட காணி மற்றும் வனசிவராசிகள் அமைச்சர்களுக்கு அரசியல் தேர்ச்சியும் இயற்கை சூழலை பெரிதும் மதிக்கும் உழப்பாங்கும், அதேபோல மக்கள் பிரச்சனைகளை சரியான முறையில் இனங்கண்டு சிறந்த முறையில் தீர்த்து வைக்கும் ஆற்றலும் மிக்க கௌரவ ஜோன் அமரதுங்க மற்றும் கௌரவ ஜெயவிக்ரம பெரேரா ஆகிய இரு அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளமை இந்த தேசிய அரசாங்கத்தின் நல்லாட்சி பண்புகளை வெளிக்காட்டி நிற்கின்றது. கடந்த அரசாங்க ஆட்சியின் போது இராணுவ அதிகாரிகளினதும் இனவாத அரசியல்வாதிகளினதும் கட்டுப்பாட்டின் கீழ் செயலிழந்திருந்த காணி ஆணையாளர் திணைக்களம், இன அளவை திணைக்களம், காணி மறுசீரமைப்பு திணைக்களம், வனஜீவராசிகள் திணைக்களம் போன்ற நிறுவனங்கள் இன்று மக்கள் மயப்பட்ட சூழலியல் நேயமிக்க பிரதேச மக்களின் உணர்வுகளையும் தேவைகளையும் வரலாற்று பாரம்பரியங்களையும் மதிக்கின்ற அமைப்புகளாக மாறி வருகின்றமை வரவேற்கத்தக்க ஒரு விடயமாகும். அந்த அமைப்புகளின் உத்தியோகத்தர்களின் நடுநிலை மிக்க சேவையை வன்னி மக்கள் சார்பாக நான் பாராட்டி நிற்கின்றேன். துரதிருஷ்டவசமாக அண்மை காலமாக நம் நாட்டின் வடகிழக்கில் குறிப்பாக வன்னி மாவட்டத்தில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாகவும் காணி சட்டங்களில் உள்ள இறுக்கமான நிபந்தனைகளாலும் பெரும்பாலான மக்கள் தாம் வாழும் காணிகளுக்குரிய உரிமையை இன்னும் பெற முடியாத நிலையிலும் தமது பாரம்பரிய நிலங்களை இழந்தும் உள்ளனர் என்பது ஒரு கசப்பான உண்மையாகும். வன்னி மாவட்டத்தின் பரம்பரை வாழ்ந்து வந்த மக்களின் குறுகிய நிலங்களை உயர் பாதுகாப்பு வளையம் எனவும் பாதுகாப்பு தரம்பரை தம் வசம் வைத்துள்ளனர். மன்னார் மாவட்ட செயலாளர் தேசப்பிரியா அவர்களின் தகவலின்படி மன்னார் நகரில் 136 ஏக்கர் நிலத்தையும் நானாட்டானில் 31 ஏக்கர் நிலமும் முசலியில் 2,791 ஏக்கர் நிலமும் மாந்தை மேக்கில் 1,408 ஏக்கர் நிலமும் மடுவில் 35 ஏக்கர் நிலமுமாக மன்னார் மாவட்டத்தில் மொத்தம் 4,402 ஏக்கர் நிலமும் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இவை மக்கள் பயன்பாட்டுக்காக உடனடியாக விடுக்கப்படல் வேண்டும். நாட்டின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டிய அவசியம் அரசின் முதன்மை பணியாகும். பாதுகாப்பு மிகவும் அத்தியாவசியமான அரச காணிகளை சுயரிப்பதுடன் மக்களின் பூர்வீக காணிகளை அவர்களிடம் ஒப்படைப்பது சிறுபான்மை மக்களின் முழுமையான ஆதரவினை பெற்ற நல்லாட்சி அரசின் பொறுப்பாகும் என உணர்கிறேன். குழுக்களின் பிரதி தலைவர் அவர்களே, 1991 யுத்த சூழ்நிலையினால் வெளியேற்றப்பட்ட வன்னி மக்களின் பூர்வீக காணிகளை மீளப் பெறுவதில் பல சிக்கல்களை எதிர்நோக்குகின்றனர். கற்றுக்கொண்ட பாடங்கள் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைக்கேற்ப 1990 முன்னிருந்த பாரம்பரிய நிலங்கள் உரிய மக்களுக்கே வழங்கப்பட வேண்டும் என்ற சிபாரிசினையும் உதாசீனம் செய்துவிட்ட சில அதிகாரிகள் அவை அரசுக்கு சொந்தமான காணிகள் என வகைப்படுத்தி தம் இருப்பு வெறுப்புக்கேற்ப அவற்றினை பொறுப்பேற்று வெளியாரை குடியமர்த்தும் அல்லது குடியமர்த்த ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. உரிய ஆவணங்கள் இல்லை என்ற காரணத்தை காட்டி காணி உரிமையாளரின் வாரிசுகளுக்கு கூட அக்காணிகளை பெற முடியாத சந்தர்ப்பமும் ஏற்படுகின்றன. யுத்த சூழலில் வன்னி மாவட்டத்திலேயே அகதிகளாய் வெளி மாவட்டங்களுக்கு சென்ற பெரும்பாலான மக்களின் முதலாம் பரம்பரையினர் மரணித்த நிலையில் அவர்களின் வாரிசுகள் காணிகளுக்கு உறுதி பத்திரம் பெறுவதற்கு பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி நிற்கின்றனர். குறிப்பாக 2010-12 காலப்பகுதியில் வனவள திணைக்களம் மற்றும் வன ஜீவராசிகள் திணைக்களம் உரிய கள ஆய்வுகள் இன்றி அரசியல் மற்றும் இனவாத நோக்கில் அபகரித்த மக்கள் பயன்பாடு காணிகளும் மேய்ச்சல் தரைகளும் சேனை நிலங்களும் மீன்பிடி துறைமுகங்களும் அவசரமாக விடுவிக்கப்படுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் உடனடியாக எடுக்கப்படல் வேண்டும். குழுக்களின் பிரதி தலைவர் அவர்களே, 2012 தொடக்கம் இன்று வரை விண்ணப்பிக்கப்பட்ட 2,000-க்கும் மேற்பட்ட நில அளவை வேண்டுகோள்கள் நில அளவையாளரின் ஆளணி பற்றாக்குறை காரணமாக மிகவும் தேக்கமடைந்து காணப்படுகின்றன. குறிப்பாக வவுனியா மாவட்டத்தின் 4 பிரதேசங்களுக்கு 1 பிரதேச நில அளவையாளர் அலுவலகமும் மன்னார் மாவட்டத்தின் 5 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு 1 பிரதேச நில அளவையாளர் அலுவலகமும் முல்லைத்தீவு மாவட்டத்தின் 6 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு 1 பிரதேச நில அளவையாளர் அலுவலகமே உள்ளன. எனவே இந்த பிரதேச நில அளவையாளர் அலுவலக
உறுப்பினர் அவர்களே, 3 நிமிடங்கள் இருக்கு.
இரு மடங்களாக அளிக்கப்பட்டு மேலதிக உத்தியோகத்துடன் இயக்கப்படல் வேண்டும். வவுனியா மன்னார் மாவட்டங்களுக்கான நில அளவை திட்ட கோப்புகள் வவுனியா மாவட்ட அலுவலகத்திலே வைக்கப்பட்டுள்ளன. இது மக்களுக்கு வீண் சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளன. எனவே மன்னார் மாவட்டத்திற்கான தனியான மாவட்ட நிலவை அளவை திணைக்களம் அமைக்கப்படல் வேண்டும். நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாக இடம்பெயர்ந்து மீளக்குடியேறிய மக்களின் காணிகளை இனம் கண்டு அம்மக்களின் காணிகளை ஆக்கிரமித்துடன் இருந்து உரியவர்களுக்கு வழங்கி விசேட ஆணைக்குழு ஒன்று அமைக்கப்படல் வேண்டும். குறிப்பாக மன்னார் மாவட்டத்தில் மன்னார் பிரதேச செயலக பிரிவில் பறவைகள் சரணாலயத்திற்கு 4800 ஹெக்டேர் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் காணி அனுமதி பத்திரம் உள்ள 70 பேர் காணி அளிப்பு வைத்திருப்பவர்களும் உள்ளடங்குவர். இக்காணி கூடுதலாக மேட்டு காணிகளாக இருப்பதால் குடியிருப்புக்கே உகந்ததாகவும் காணப்படுகின்றது. அதேபோல எல்லை நிர்ணயத்திலும் சிக்கல்கள் அற்ற வகையில் பௌதீக காரணிகள் பொருத்தமில்லாதவன அமைய வேண்டும். மேலும் 1956 காலப்பகுதியில் மத்திய தர வகுப்புக்கு வழங்கப்பட்ட காணிகள் இன்று ஆரம்ப உரியவர்களால் கைவிடப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது அங்கு வசித்து வரும் குடியிருப்பாளருக்கு உரிய உறுதியில் வழங்க ஏற்பாடுகளும் செய்யப்படல் வேண்டும். 1965 மற்றும் 97 காலப்பகுதியில் எழுதப்பட்ட ஆட்சியுறுதி, அப்பகுதி மக்களால் ஜப்பான் உறுதி என்று அழைக்கப்படுகின்றது, அவற்றை வைத்து தமது அடிப்படை விடயங்களை முன்னெடுத்தாலும் பல சிக்கல்களை எதிர்கொள்கின்றனர். எனவே அவர்களின் தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு உரிய ஆய்வுகளை மேற்கொண்டு காணி உறுதிகள் வழங்கப்படல் வேண்டும். மேற்படி விடயங்களை யதார்த்தபூர்வமாக புரிந்து அதிமேதக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்களின் எண்ணக்கருவில் ஓர் அம்சமாக அசாதாரண முறையில் உள்ள பாதுகாப்பு வளையம் என்ற போர்வை கைப்பற்றப்பட்ட காணிகள் கட்டம் கட்டமாக உரியவர்களுக்கு மீள ஒப்படைக்கும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதனையும் மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று நாட்டின் பல பாகங்களில் ஜனாதிபதியின் பணிப்பின் பேரில் அண்மை காலமாக பெரும்பாலான மக்களின் பல வருடங்களால் தீர்த்து வைக்கப்படாமல் இருந்த ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் துரித தீர்வுகள் கிடைத்திருக்கின்றன. மீள்குடியேற்றப்பட்ட மக்களின் உரிமை பத்திரங்கள் அவர்களுக்கு கிடைக்க ஆவணம் செய்யப்படல் வேண்டும். அதே போன்று பொது காணிகளின் அளவீடுகள் செய்யப்பட்டு இனங்காணப்படும் அவற்றின் எல்லைகள் நிர்ணயம் செய்யப்பட்டு அக்காணிகளுக்கான உறுதி பத்திரங்கள் வழங்கி எதிர்கால சமூக உறவிற்கு சமூக நல்லிணக்கத்திற்கும் வலியமைக்கப்பட வேண்டியது பொறுப்பு என அனைவரும் உண்டு. எனவே இச்சபைக்கு தெரியப்படுத்துகிறேன். எனவே யுத்தத்துக்கு முன்னர் இந்த மக்கள் வாழ்ந்த சொந்த இடங்களில் அவர்கள் இவ்வாறு தமது விவசாயம், மந்தை மேய்ப்பு, சேனை பயிற்சியை மற்றும் மீன்பிடி தொழில்களை செய்து வந்தார்களோ அதே வகையில் எவ்வித தடைகளுமின்றி இன்னும் நமது வாழ்வாதார நடவடிக்கைகளை முன்னெடுக்க தேவையான சூழல் வேண்டும், உறுதி செய்யப்பட வேண்டும், அவர்களுக்கு உரிமைகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு.
நன்றி. கரு திலீப் வேத ஆராய்ச்சி
இடங்கம்மா அத்தியான்ச ගැන වචන සල්පයක් කතා කිරීමට අවස්ථාව ලබා දීම ගැන මම ස්තුතිවන්ත වෙනවා. ගරු සභාපතිතුමනි, පසුගිය වසර 20 කාලය තුල හම්බන්තොට දිස්ත්‍රික්කයේ මහා පරිමාණයෙන් ඉඩම් මංකොල්ල සිද්ධ වුණා. අපේ රජයේ ඉඩම්, ඒ වගේම මහවැලි ඉඩම්, ඒ වගේම LRC ඉඩම් යම් යම් හේතුන් මත එක එක නායකින්ගේ උමනාවට ඒ ඉඩම් අත්පත් කරගෙන අද කොරටු කරගෙන අක්කර 10 15 20 100 ඕ ආකාරයෙන් අද අපේ රටේ සංවර්ධනය කරන්න ඉඩම් අහිමි වෙලා තියෙනවා. ඒ නිසා මට තියෙන විනාඩි 5 කාල වේලාවක්, ඒ නිසා මම ඒ ගැන වැඩි කතා කරන්න බලාපොරොත්තු වෙන්නේ නැහැ. මම ඉඩම් ඇමතුමාගෙනුත් ජනාධිපතිතුමාගෙනුත් මම ඉල්ලීමක් කරනවා. විශේෂයෙන්ම මේ හම්බන්තොට දිස්ත්‍රික්කයේ විශේෂ කමිටුවක් පත් කරලා මේ ඉඩම් පහුගිය අවුරුදු 20 තුල මේ ඉඩම් අත්පත් කරගත්ත නීත්‍යානුකූල කරගත්ත නිලධාරීන් සහ ඒ නීත්‍යානුකූල නිලධාරීන් සහ ඒ අත්පත් කර කට්ටි රාජ්‍ය සභා මන්ත්‍රීවරු, ආරක්ෂක නිලධාරීවරු, ඒ කණ්ඩායම් ගැන පරීක්ෂණයක් කරලා මේ ඉඩම් නවතවතාවත් අත්පත් කරගෙන අපේ සංවර්ධන කටයුතු වලට අහිංසක ගොවියට, අහිංසක දීවරයට ඒ නිවාස ඉදිකිරීම වැඩපිළිවෙලට ලබා දෙන්න කියලා මම මේ අවස්ථාවේදී ඉල්ලීමක් කරනවා. ඒක ඒ වගේම මම තවත් කාරණයක් කතා කරන්න විශේෂ කාරණයක් තියෙනවා. මඩකලපු දිස්ත්‍රික්කයේ එරාවුල්පත්තු පුන්නුකුඩා ග්‍රාමසේක වසමේ අක්කර 7යි රූට් 3යි පර්චස් 26ක් සංක්‍රමික දීවරයන්ට తాවකාලික වාඩි තැනීමට සල්ලි කුඩා වත්ත 1970 ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂ ආණ්ඩුව කාලේ ජෝත් රාජපක්ෂ දීවර ඇමතිවරයා හැටියට කටයුතු කරනකොට W ඩික්සන් සිල්වා දීව සංස්ථාවේ සභාපතිවරයා හැටියට ඒ දකුණු පළාතේ දීවර කර්මාන්තය කරන සංක්‍රමණ දීවරයන්ට වාඩි තනා ගැනීමට මේ ඉඩම් අක්කර ප්‍රමාණය අත්පත් කරගත්තා කැසට් නිවේදනයකින් YG ලැන්ඩ් සිල්වා සහ APM සිල්වා MHM පාල මුදලාලි යන ඒ තුන්දෙනාගේ ඉඩම් ටික ඒ අත්පත් කරගෙන ඒ කාලවකවානුව ඒ ආකාරයෙන් ගියා තස්තවාදී යෝදුරු පටන් ගත්තා ඒ තස්තවාදී යෝදුරු පටන් ගන්නකොට YG ලැන්ඩ් සිල්වා කියන්නේ මගේ අවැස්ස මාමා මම එහි ඉඳන් තමයි පාසල් ගියේ මඩකලපු සෙන් මයිකල් කොලෙජ් එකට ඒ වකවානුවේදී ඒ අත්පත් කරගත්ත ඉඩම්වලි අයිතිකරුවන්ගේ දරුවන් 12 දෙනෙක් හිටියා ඒ YG ලැන්ඩ් සිල්වා මුදලාලිගේ ඒ වගේම පි මුදලාගේ දරුවෝ 3 දෙනයි හේම්පාල මුදලාගේ දරුවෝ 3 දෙනයි දරුවෝ 16 දෙනෙක් හිටියා කොටි තස්තවාදී විසින් ඒ නිවස් වල පැනලා ඝාතනය කරා මගේ මාමගේ දරුවන් 3-6 දෙනෙක් එතනම ඝාතනය කරා ඝාතනය කරේ කරුණාම්මා කියන ඒ තස්තවාදී නායකයා මහින්ද රාජපක්ෂ උන්නහේ ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ උපසභාපතිකම දීලා අපේ පක්ෂයේ පක්ෂයට අරගෙන පාර්ලිමේන්තුවට ගෙන ආපු තස්තවාදී නායකයා තමයි මමත් එදා ඒ කාලේ එහිටියේ ඕ කරුණා ඒ කාලේ එරාවුල් මඩකලු ප්‍රදේශයේ සන්නද්ධ නායකයා ඒ කාලකන්‍ය තමයි අපේ සහෝදර නැතිකරේ ඒ නැතිකරපු නිසා ඒ දේපල ඔක්කොම අහිමි වුණා ඒ ඉඩකඩම් අහිමි වුණා ඒ දෙමව්පිය අහිමි වුණා ඒ සහෝදර
නිවස රාජ්‍ය අමතුමා වත්තේ විනාඩි එකක් තියෙනවා
වත්තාමට විනාඩියක් දෙන්න වත්තේ වලදාලා තමයි ආවේ ඒ නිසා මේ ප්‍රශ්න නිසා ඒ ඉඩම් අවුරුදු 46කට පස්සේ ඉඩම් ඒ ඉඩම් ටික ලබා දෙන්න අපි කටයුතු කරා ජනාධිපතිතුමාට කියලා ජනාධිපතිතුමාගේ නිර්දේශය අනුව ඒ ඉඩම් ලබා දෙන්න කියලා දීවර අමාත්‍යාංශේ මහින්ද අමරවීර අමාත්‍යතුමාට මම මැදිහත් වෙලා ඒ ඉඩම් ලබා දෙන්න කටයුතු කරලා ඒ ලිඛිත නියුම් මත ඒ ඉඩම් අවධියේ කටයුතු ආරම්භ කරා ආරම්භ කරලා ඉඩම් අමාත්‍යාංශයට මේ ඉඩම් ලබා දෙන්න කියලා නියෝගයක් දීලා ඒ කටයුතු කරා ඉඩම් අමාත්‍යාංශෙන් ඒ ඉඩම් දිසාපති මඩකලපු දිසාපතිතුමා එරාවුරේගේ ප්‍රාදේශීය ලේකම්තුමා මේ ඉඩම් ලබා දෙන්න කියලා ඉඩම් අමාත්‍යාංශයට නියෝගයක් ආවා ඉඩම් අමාත්‍යාංශෙන් නියෝග දුන්න නැවත වතාවක් ඒ නිලධාරීන්ට දිසාපතිවරුන්ට මේ ඉඩම් වල මේ වන්දි මුදල් ලබාගෙනද නැද්ද කියලා නැවත වතාවක් එහෙන් ලිම්මක් ආවා වන්දි මුදල් දීලත් නැහැ ඉල්ලගෙනත් නැහැ ඒ නිසා මේක ලබා දෙන්න කියලා දිසාපතිතුමා නියෝගයක් එවෝ ඉඩම් අමාත්‍යාංශයට ඉඩම් අමාත්‍යාංශෙන් කියනවා ගරු සභාපතිතුමනි විනාඩියක් දෙන්න මට ඉඩම් අමාත්‍යාංශයෙන් කියනවා නිලධාරි කියනවා වන්දි මුදල් ලබා දීලාද නැද්ද කියලා තොරතුරක් නැති නිසා මේ අහිංසක මනුස්සයෙකු ඉඩම් ලබා දෙන්න බැහැයි කියලා දරුවෝ 13 දෙනෙක් ඉතුරුලා තියෙනවා මඩකලු ප්‍රදේශයේ දිස්ත්‍රික්කේ දාලා දෙවුන්දර පෙරේතේ කොට්ටකොට ප්‍රදේශයේ අහිංසක ජීවත් වෙන ඒ දරුවන් දරුවන්ගේ දරුවන් ඉන්නවා මේ අහිංසක දරුවන්ගේ ඉඩම් ටික ලබා දෙන්න කියන එක තමයි මම මේ අවස්ථාවේදී කාරුණික මම ඉල්ලා හිටින්නේ මේක නීති විරෝධී නෑ දෙමව්පියන්ගේ ඉඩම් රජයේ සිංහල ගම්මානයේ මඩකලු පුන්න කුඩා සිංහල ගම්මානයේ ජීවත් වෙච්ච කොටි තස්තවාදීගේ විනාශයට පත් වෙච්ච ජනතාවගේ ඉඩම් ටික ලබා දෙන්න ගරු ඇමතිතුමා ජනාධිපතිතුමා මැදිහත් වෙලා මේ වන්දි ලබා ගත්තද නැද්ද කියන තීරණය අනුව නැති නිසා තමයි ඉඩම් අමාත්‍යාංශයේ නිලධාරීන් මේ ඉඩම් ලබා දෙන්නේ නැත්තේ ඒ නිසා ඉඩම් අමාත්‍යාංශ නිලධාරීන් ගරු ඇමතිතුමා ජෝන් අමරතුංග ඇමතිතුමා විශේෂ නියෝගයක් දුන්නා මේ ගැන හොයලා බලලා දෙන්න කියලා ඒ නිලධාරීන්ට දෙන්න හැකියාවක් නැතුව ඇති ඒ වන්දි මුදල් ලබා දීලා නැද්ද කියලා අන්නේ කටුත්ත මට ඉෂ්ට කළා මේ අහිංසක කොටි තස්තවාදීන්ගේ විනාශයට පත් වුණු ජනතාවගේ අහිංසක දරුවන්ගේ ඒ ඉඩම් ලබා දීමට කටයුතු කරන්න කියලා මම කරුණාවෙන් බැගෑපත්ත මේ උත්තරී සභාවෙන් මම මේ අවස්ථාවේදී මම ඉල්ලා සිටින්න මට ලබා දීම කාර්ය ලබා දීම ගැන මගේ ස්තුතිය මම මේ අවස්ථාවේ පුද කරමින් මම නවතින්න
බොහොම සුදී ගෞරව ශ්‍රීනිසන්
உயரிய சபைக்கு தலைமை தாங்கும் குழுக்களின் பிரதி தவிசாளர் அவர்களே இன்றைய விவாதத்தில் காணிகள் பற்றிய விடயத்தில் நான் கவனம் செலுத்துகின்றேன் அந்த வகையில் காணி என்கின்ற விடயம் உண்மையில் தேசிய பிரச்சனையோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது. கடந்த காலத்தில் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் காரணமாக தமிழ் மக்களுக்கும் அரசுக்கும் எதிரான ஒரு போக்கு காணப்பட்டது. அந்த வகையில் மொழி பிரச்சினை, காணி பிரச்சினை, அதேவேளை தொழிற்பிரச்சினை, குடியேற்ற பிரச்சினை என்று பல்வேறுபட்ட பிரச்சனைகள் காணப்பட்டன. இந்த பிரச்சனைகளில் ஒரு கூறாக காணி அமைந்திருக்கின்றது. எனவே காணி விடயத்தில் மிகவும் கவனமாக கையாள வேண்டிய பொறுப்புகள் காணி அமைச்சருக்கு இருக்கின்றது. இந்த காணிகளை பல கூறுகளாக நாங்கள் பிரித்து பார்க்க முடியும். அரச காணிகள், எல்ஆர்சி காணிகள், மகாபலி காணிகள், தனியார் காணிகள், அரச நிறுவனங்கள் காணப்படுகின்ற காணிகள் என்றெல்லாம் இந்த காணிகளை நாங்கள் பிரித்து பார்க்கின்றோம். இந்த காணிகள் விடயத்தில் அண்மை காலத்தில் அநேகமாக இந்த காணிகள் பற்றிய விடயம் சரியான முறையில் கையாளப்பட்டிருந்தால் பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாக அமைந்திருக்கும். கடந்த காலத்தில் வடக்கு கிழக்கில் நடைபெற்ற யுத்தத்தின் போது பல காணிகள் படையினராலும் போலீசாராலும் கையகப்படுத்தி இருக்கின்றன என்ற செய்தியினை அடிக்கடி வடக்கு கிழக்கில் இருந்து வருகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் உங்களின் கவனத்திற்கு தந்திருக்கின்றார்கள். அந்த காலத்தில் சொன்னார்கள், தீவிரமாக யுத்தம் இருந்த காரணத்தினால், அந்த யுத்தத்திற்கு முகம் கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால் பல இடங்களில் முகாம்கள் அமைக்கப்பட்டிருந்தன, போலீஸ் காப்பரன்கள் அமைக்கப்பட்டிருந்தன, அதிரடிப்படை முகாம் என்றும் பல முகாம்கள் அமைக்கப்பட்டிருந்தன. ஆனால் இன்றைய நிலையில் யுத்தம் முடிவுற்று 7 ஆண்டுகள் கடந்துவிட்டன. இந்த கடந்த நிலையில் மக்கள் பல எதிர்பார்ப்புகளோடும் ஏக்கங்களோடும் இருக்கின்றார்கள். அதாவது தங்களுடைய காணிகள், குடியிருந்த காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும், மீண்டும் அந்த காணிகளில் மக்கள் குடியேற வேண்டும் என்று அங்கலாய்ப்புடன் இருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக இந்த நல்லாட்சி அரசாங்கம் ஏற்பட்டதன் பின்னர் நிச்சயமாக தங்களுடைய காணிகள் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் அதிகமாக காணப்பட்டது. நீங்கள் ஓரளவு காணிகளை விடுவித்திருக்கின்றீர்கள் என்பதையும் நாங்கள் மறக்கவில்லை. ஆனால் இன்னும் கூட மக்கள் வாழுகின்ற காணிகள் பல இன்று ராணுவத்தின் கைவசத்திலும், போலீசாரின் கைவசம், இன்னும் ஒரு வகையில் அதிரடிப்படையினரின் கைவசத்தில் இருக்கின்றன. யுத்தம் முடிந்த நிலையில் அவ்வளவு தூரம் காணிகளை கையகப்படுத்தி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யுத்த காலத்தில் நீங்கள் கூறுகின்ற நியாயத்துவத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆனால் யுத்தம் முடிந்திருக்கின்றது. குறிப்பாக அண்மையில் ஒரு முரக்கட்டான் சேனையில் அமைந்துள்ள ஒரு பாடசாலை மற்றும் தனியாருக்கு சொந்தமான ஒரு காணியில் ராணுவம் முகாம் அமைத்திருக்கின்றது. ஏறத்தாழ அதில் 79 வீடுகளுக்குரிய காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் 42 வீடுகளுக்குரிய காணிகள் விடுவிக்கப்படவில்லை. இன்னும் ஓரிரு மாதங்களில் அவற்றை விடுவிப்பதாக ராணுவத்தினர் குறிப்பிட்டதாக மக்கள் கூறுகின்றார்கள். இவ்வாறு காணிகள் விடுவிக்கப்பட்ட இடத்தில் தங்களுடைய வீடுகளை அமைத்துக் கொள்வதற்காக அவர்கள் மண்ணை அகழ்ந்து செல்லுகின்ற போது அந்த அகழப்பட்ட மண்ணில் எலும்பு துண்டுகளும் எரிந்த டயர்களும் காணப்பட்டன. எனவே இந்த இடத்தில் இந்த எலும்பு அந்த மண்ணை அகழ்ந்து கொண்டு செல்லுகின்ற போது எலும்பு துண்டுகளும் எரிந்த டயரும் காணப்பட்டன. இதனை நான் நேரடியாக சென்று பார்வையிட்டேன். ஒரு அதிபர், ஒரு ஆசிரியர், கணவன் அதிபர், மனைவி ஒரு ஆசிரியராயிருக்கின்றார்கள். அவர்களது அந்த வீட்டில் அவர்கள் மண்ணை அகழ்ந்த போது இவற்றை கண்டெடுத்தார்கள். இது தொடர்பாக நீதிபதி மற்றும் அடுத்ததாக சட்ட வைத்திய அதிகாரி போன்றவர்கள் அந்த ஸ்தலத்தில் சென்று அவற்றை ஆய்வுக்குட்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையினையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அவ்வேளையில் நாங்கள் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரராக இருக்கின்ற அந்த அதிபர், அவருடைய மனைவி ஆசிரியை அவர்களிடம் கேட்டபோது 1990 காலப்பகுதியில் சித்தாண்டி கோவிலில் வைத்து 14 பேர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டு சென்றதாகவும், அதில் 14 வயது ஒரு சிறுவனும் காணப்பட்டதாகவும் கூறினார்கள். அவர்கள் தங்களுடைய உறவுக்காரர்கள் என்பதையும் கூறினார்கள். அதன் பிறகு அவர்கள் வரவில்லை. ஆகவே சில வேளைகளில் நாங்கள் கண்களால் பார்ப்பதற்கு அழைத்து சென்றவர்கள் இந்த மண்களுக்குள் தூசிகளாக, துணிக்கைகளாக காணப்படுகின்றார்களோ என்ற சந்தேகத்தை அவர்கள் அழுத விழிகளோடு குறிப்பிட்டிருந்தார்கள். நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்ற விடயம் என்னவென்றால், அந்த விடயம் ஒரு பக்கம் ஆய்வுக்குரிய ஒரு விடயமாக அமைந்திருக்க, அந்த 42 வீடுகளையும் அந்த மக்கள் மீண்டும், 79 வீடுகளுக்குரிய காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன, அந்த 42 பேருக்கும் உரிய காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற ஏக்கத்தோடு அந்த மக்கள் வாழ்கின்றார்கள். அதாவது முரக்கட்டான் சேனை கிராமத்திற்குரிய மட்டக்களப்பில் முரக்கட்டான் சேனை கிராமத்திற்குரிய மக்கள் இந்த 42 வீடுகளும் எப்போது எங்கள் கைகளை தருவார்கள், இந்த எங்களுடைய ஆரம்ப கல்வி கற்கின்ற அந்த பாடசாலை எப்போது எங்களுக்கு விடுவித்து தருவார்கள். கிட்டத்தட்ட 90 ஆண்டு என்று சொன்னால் கிட்டத்தட்ட 26 வருடங்கள், அது ஒரு கால் நூற்றாண்டுக்கு மேலாக அது ராணுவ முகாமாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே கௌரவ எங்களுடைய ஒரு சிரேஷ்ட அமைச்சர் எங்களுடைய ஜோன் அமரதுங்க அவர்கள் இந்த விடயத்தில் கூடுதலான கரிசனை செலுத்தி அந்த முரக்கட்டான் சேனையில் இருக்கின்ற அந்த மக்களின் குடிமனைகளை மீண்டும் அமைத்துக் கொள்வதற்கும் அந்த பாடசாலையை அந்த மக்கள் பயன்படுத்துவதற்கும் ஏற்ற நடவடிக்கைகளை நீங்கள் எடுப்பீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் இதற்கு ஒரு சாதகமான பதிலை நீங்கள் தருவீர்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல் மண்டூர் கிராமத்தை எடுத்துக்கொண்டால் போரதிவு பற்று என்று சொல்லப்படுகின்ற பிரதேச செயலகத்திற்குட்பட்ட மண்டூர் கிராமத்தில் கிட்டத்தட்ட 32 வீடுகள் இன்றும் போலீசாரின் பதிவிடமாக அல்லது அவர்களுடைய காவல் நிலையமாக மாற்றப்பட்டிருக்கின்றது. அதேவேளை போலீசாருக்குரிய விடுதிகளும் அவர்களுக்குரிய கட்டடங்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த காணிகள் இன்னும் விடுவிக்கப்படவில்லை. எனவே சமாதான யுகம் என்று சொல்லப்படுகின்ற இந்த நல்லாட்சி நிலவுகின்ற காலத்தில் மண்டூர் பாலமுனை பகுதியில் அமைந்திருக்கின்ற 32 வீட்டாரும் தங்களுடைய காணிகள் தங்களது கைகளுக்குள் வருமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். நான் இம்முறை இந்த பாராளுமன்ற அமர்வுக்காக வந்த போதும் கூட இந்த விடயத்தினை குறித்த அமைச்சரிடம் கதைத்து சரியான ஒரு பதிலொன்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இதற்குரிய பதிலையும் உங்களுடைய பதிலுரையில் இருந்து நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இதைவிட இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். கொக்கட்டிச்சோலை அதாவது பட்டிப்பளை டிவிஷன் என்று சொல்லப்படுகின்ற மண்முனை தென்மேல் பிரதேச செயல பிரிவில் ஒரு ஆசிரியர் மத்திய நிலையம், அதாவது மாணவர்களை கற்பிக்கின்ற ஆசிரியர்களை வாண்மை தகமையுள்ள ஆசிரியர்களாக மாற்றுகின்ற ஒரு பயிற்சி நிலையம், ஆசிரிய மத்திய நிலையம், டீச்சர் சென்டர் என்று சொல்வார்கள். இது 2007 பிற்பட்ட காலத்தில் போலீசாரின் கைவசம் கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த இப்போது போலீசாருக்குரிய பதிவிடங்கள் அவர்களுக்குரிய நிலையங்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன கொக்கட்டிச்சோலை பகுதியில். இருந்தாலும் கூட அந்த ஆசிரிய மத்திய நிலையம் இன்னும் விடுவிக்கப்படவில்லை. எல்லா கல்வி வலயங்களுக்கும் ஆசிரிய மத்திய மலையம் என்று என்கின்ற ஒரு நிறுவனம் காணப்படுகின்றது. இது ஆசிரியர்களை தங்களுடைய தொழில் வாண்மை தேர்ச்சியினை பெறுவதற்காக பயிற்சி கொடுக்கின்ற ஒரு நிலையம். இந்த நிலையம் கூட இன்னும் முடிவிக்கப்படாத நிலையில் அந்த வலயத்தில் உள்ள வலய கல்வி படிப்பாளர்கள் உட்பட அந்த பகுதியில் உள்ள பல்வேறுபட்ட அதிகாரிகள், ஆசிரியர்கள், அதிபர்கள் இந்த ஆசிரிய மத்திய நிலையம் பட்டிப்பளையில் அமைந்திருக்கின்ற ஆசிரிய மத்திய நிலையத்தினை விடுவித்து தரும்படி கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இது தொடர்பாக அபிவிருத்தி கூட்டங்களிலும் நாங்கள் பிரஸ்தாபித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு விடுவிக்கின்றோம் என்கின்ற பதில்கள் கிடைக்கின்றனவே ஒழிய இன்னும் அவை விடுவிக்கப்படவில்லை என்பதையும் உங்களிடம் கவனத்துக்கு தருகின்றேன். அதேவேளை கொம்மாதுரை பிரதேசம்
2 நிமிடங்கள் இருக்குது.
2 நிமிடங்கள் நான் நினைக்கிறேன் மேலதிகமாக நேரம் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நேரம் தரப்பட்டிருக்கிறது நினைக்கின்றேன். நீங்கள் தந்த எங்களுக்கு உதவியா இருக்கும் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டது. அப்ப அந்த வகையில்
2 நிமிடங்கள் தரலாம்.
மிகவும் சிக்கனமாக இருக்கின்றீர்கள். அந்த வகையில் கொம்மாதுரை கிராமம் மற்றும் மயிலம்பாவளி என்கின்ற கிராமத்தில் ஒரு கோவில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கோவிலுக்கு சொந்தமான ஒரு காணி இருக்கின்றது. காமாட்சி அம்மன் கோவில் என்று பிரபல்யமான ஒரு கோவில் ஒன்று அமைந்திருக்கின்றது. அந்த கோவிலை சார்ந்து பல வறிய குடும்பங்களுக்கு வீடுகளும் அமைத்துக் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த இடத்திலும் கூட ஒரு போலீஸ் நிலையம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அது கோவிலுக்கு சொந்தமான ஒரு காணி. எனவே அந்த காணியை விடுவித்துக் கொடுத்தால் அந்த கோவிலுக்குரிய பக்தர்களின் பல்வேறுபட்ட வழிபாட்டுக்குரிய வசதிகளை செய்து கொடுப்பதற்கு அது உதவியாக இருக்கும். எனவே இந்த மயிலம்பாவளி கிராமத்தில் அமைந்திருக்கின்ற காமாட்சியம்மன் கோவிலுக்கு உரிய அந்த காணியை விடுவித்துக் கொடுப்பதற்கும் நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இதைவிட குருக்கள் மடம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கிராமத்தில் அந்த பாடசாலைக்குரிய காணி இன்று படையினரால் கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. எனவே அந்த காணியினை விடுவிக்க வேண்டும் என்கின்ற அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. இன்னும் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டுகின்றேன் எங்களுடைய கௌரவ பிரதி தவிசாளர் அவர்களே. யுத்த காலத்தின் போது விமானப்படை நிலையத்தை விஸ்தரிப்பதற்காக 5 கிராமங்கள் கையகப்படுத்தப்பட்டிருந்தன. அதில் குறிப்பாக வலையரவு கிராமம், புதூர் கிராமம், திமிலைதீவு, சேத்துக்குடா மற்றும் வீச்சிக்கல்முனை என்று சொல்லப்படுகின்ற கிராமங்களில் கணிசமான பகுதி, ஒரு கிராமம் முழுமையாக வலையரவு என்கின்ற கிராமம் அந்த விமானப்படை விஸ்தரிப்பின் போது கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த கிராமத்தில் இருந்த மக்கள் இப்போது வேறு வேறு இடங்களில் வசிக்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. பக்கத்தில் ஒரு பாடசாலை இருக்கின்றது, கோவில் இருக்கின்றது. அந்த பாடசாலையும் கோவிலும் அந்த விஸ்தரிப்பின் பக்கமாக மிக நெருக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதிலும் கூட அவர்களுக்கு ஒரு 2 ஏக்கர் காணி தேவைப்படுகின்றது அந்த கோவிலோட சார்ந்த சில விடயங்களை கையாள்வதற்கு. அதுவும் கூட கொடுக்கப்படாத ஒரு நிலைமை இருக்கின்றபடியால் தங்களிடம் நான் கேட்டுக்கொள்கின்ற விடயம் என்னவென்றால், இந்த சமாதான யுகம் என்று சொல்லப்படுகின்ற காலம், அதாவது நல்லாட்சி நடைபெறுகின்றது என்று கூறப்படுகின்ற இந்த காலம், மக்களின் எதிர்பார்ப்பு அதிகரித்துக் கொண்டிருக்கின்ற காலத்தில் இந்த மட்டக்களப்பு பிரதேசத்தில் பல்வேறுபட்ட காணிகள் உங்களுக்கு வேண்டுமென்றால் 14 டிஎஸ் டிவிஷன் இருக்கின்றது பிரதேச செயலாளர் பிரிவுகளில் இருந்து. எப்படிப்பட்ட காணிகள், தனியார் காணிகள் எவ்வளவு சுவீகரிக்கப்பட்டிருக்கின்றது அல்லது அங்கு கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்கின்ற விடயமும், அரச காணிகள் எவ்வளவு என்கின்ற சகல விடயங்களும், 14 டிவிஷன் டிஎஸ் டிவிஷன் பகுதிகளிலிருந்து சேகரிக்கப்பட்ட தகவல்களின்படி 4 டிஎஸ் டிவிஷன் அவர்கள் எங்களுக்கு பதில் தரவில்லை. நான் நினைக்கின்றேன் அவர்களுக்கு அப்படியான பிரச்சனைகள் இல்லை என்று நினைக்கின்றேன். எனவே 10 டிவிஷனுக்குரிய காணிகள் பற்றிய விடயங்கள் உங்களுடைய கைகளுக்கும் சபாபிடத்திற்கும் தருவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். தயவு செய்து நீங்கள் சென்ற முறையில் நான் இதை விவாதித்த போது இதற்குரிய லிஸ்டை உடனடியாக தரும்படி கேட்டீர்கள். இந்த பட்டியல் அக்டோபர் ஆணிவராக இருக்கின்றது, யாருக்கு சொந்தமானது என்று இருக்கின்றது. எனவே தயவு செய்து பல்வேறுபட்ட நீங்கள் பாதுகாப்பு அமைச்சரோடும் பேச வேண்டி இருக்கலாம், சட்ட ஒழுங்கு அமைச்சரோடையும் பேச வேண்டி இருக்கலாம். இவற்றை பேசி எங்களுக்கு இந்த காணிகளை விடுவித்து இந்த மக்களின் எதிர்பார்ப்புகளையும் ஏக்கங்களையும் தீர்ப்பதற்கு உரிய நடவடிக்கையை நிச்சயமாக ஒரு சிரேஷ்ட அமைச்சர் என்ற வகையில் நாங்கள் பார்க்கின்ற 2 அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். எங்களுடைய வனஜீவராசிகள் அமைச்சர் அடிக்கடி பதிலை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று மிகவும் அவதியுற்று பதில்களை வழங்குகின்ற ஒரு அமைச்சர். ஆனால் நீங்கள் அமைதியாக இருந்து எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள், மொத்தமாக அந்த பதில்களை தருவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. எனவே இந்த பட்டியலை தந்திருக்கின்றேன். படிப்படியாக, உடனடியாக மொத்தமாக விடுவிக்க முடியாதிருந்தாலும் படிப்படியாக அவசியம் கருதி அந்த மக்கள் இது உண்மையில் ஒரு நல்லாட்சி தான் என்று அவர்கள் நம்பக்கூடிய விதத்தில் அந்த காணிகளை விடுவிப்பதன் மூலமாக நல்லாட்சி நடைபெறுகின்றது என்பதை அவர்கள் வரவேற்பதற்கு நீங்கள் உரிய வாய்ப்பினை வழங்க வேண்டும் என்று உங்களிடம் நான் வினயமாக கேட்டுக் கொள்கின்றேன். நன்றி.